அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 6ஆம் தேதி திங்கள் கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் தொடங்கப்பட்டு 19 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அது தொடர்பாக போராட்ட குழு தலைவரான வேலு அளித்த பேட்டி.
இந்த இளைஞர்கள் தங்களுடைய போராட்ட ஆர்வ கோளாறு காரணமாக இதை முன்னெடுத்து செல்கிறார்களே என்கின்ற ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு நான் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன்.
ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சையில் குறித்து புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கைகள் வெளியீடு குறித்த செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் மாலத்தி.
குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் பிரான்ஸ் அதிபர் வேட்பாளர் பிரான்சுவா ஃபியோங்கிற்கு பதிலாக போட்டியிட முன்னிலை வேட்பாளராக கருதப்படும் ஆலன் ஜூப்பே அதிபர் தேர்தலில் போட்டியிட அழுத்தங்கள் இருந்தாலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். வரி செலுத்திய மக்களின் பணத்தை செய்யாத வேலைகளுக்காக தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டை ஃபியோங் மறுத்துள்ளார். பிரான்சுவா ஃபியோங் தனக்கு பதிலாக இன்னொரு அதிபர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட செய்வது தற்போது அவசியமாகிறது என்று முன்னாள் அதிபர் நிக்கோலா சர்க்கோசி தெரிவித்துள்ளார். மத்திய வலதுசாரி கட்சிகளுக்குள்ளும் April 23 நடைபெற இருக்கும் முதல் சுற்று தேர்தல் பற்றிய கருத்து கணிப்பிலும் ஃபியோங்கிற்கு ஆதரவு குறைந்துள்ளது.
அதிபர் ரொட்ரிகோ ருடேர்டே நகர மேயராக இருந்தபோது அவருடைய தொடர்புடைய ஒரு கொலைப்படையின் பகுதியாக சுமார் 200 பேரை தான் கொலை செய்துள்ளதாக பிலிப்பைன்ஸின் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அர்டுரோ லஸ்கானாஸ் தெரிவித்திருக்கிறார். டுடேர்டே டவாவில் பணிப்பொறுப்பில் இருந்தபோது அவருக்காக கொலை செய்ததை அவர் முதலில் மறுத்துவிட்டார். ஆனால் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிலிப்பைன்ஸ் செனட் அவையின் விசாரணையின் போது லஸ்கான்ஸ் தன்னுடைய சாட்சியத்தை மாற்றி கூறியுள்ளார்.
வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் ஒன்றுவிட்ட மூத்த சகோதரர் கிம் ஜோங் நாமின் கொலையை புலனாய்வு செய்வதில் இழந்த சர்ச்சையை மேலும் பரபரப்பாக்கும் வகையில் மலேசிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதாக வடகொரியா கூறியுள்ளது. கோலாலம்பூரிலிருந்து வடகொரிய தூதர் காங் சோல் மலேசியாவை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த செய்தி வந்துள்ளது. மலேசியாவின் தீவிர நடவடிக்கைகள் இந்த நாடுகளுக்கிடையே 40 ஆண்டுகளாக நிலவி வந்த நல்லுறவை சீர்குலைத்து விட்டதாக காங் சோல் விமர்சித்துள்ளார். அவர் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கடந்த சனிக்கிழமை அன்று மலேசிய அரசு உத்தரவிட்டது.
தென்கொரிய அதிபர் பார்க்குன் ஹெவின் ஊழல் மோசடி பற்றிய புலனாய்வை அந்நாட்டு அரசு வழக்கறிஞர் குழு ஒன்று நிறைவு செய்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் 9,000-க்கும் மேலான கலாச்சார பிரமுகர்களை அவர்களது நிர்வாகத்தை விமர்சனம் செய்ததற்காக கருப்பு பட்டியலில் சேர்த்ததற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிட்டு வருகின்ற அமெரிக்க ஆதரவு பெற்ற சிரியா ஆயுதப்படையினர் அந்நாட்டில் தீவிரவாதிகளின் முக்கிய தளமாக விளங்கும் ரக்காவை விட்டு வெளியேறுகின்ற முக்கிய பாதையை துண்டித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். கிழக்கில் அமைந்திருக்கும் தியோரால் சௌரி நகரின் ஒரு பகுதி IS தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் ரக்காவை இணைக்கின்ற சாலையை தடுக்கும் அளவிற்கு 7 கிராமங்களை முற்றுகையிட்டுள்ளதாக குருதியின் ஆயுதப்படையினர் கூறியுள்ளனர்.
டிசம்பர் மாதம் ரஷ்ய தூதர் ஆண்டே கார்லோவ் கொல்லப்பட்டதில் தொடர்புடைய ரஷ்ய பெண்மணி ஒருவரை துருக்கி நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. எக்கட்டெரினா பி என்ற அந்த பெண் கொலை நடப்பதற்கு சுமார் 1 மாதம் முன்னதாக கார்லோவின் கொலையாளியிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக கூறப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் இன்று நீண்ட இந்திய கண்ணோட்டம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் தொடங்கப்பட்டு 19 நாட்கள் ஆகியும் அது தொடரும் நிலையில் நெடுவாசல் போராட்ட குழு தலைவரான வேலுவிடம் இது குறித்து கேட்டேன்.
மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் March 1 என் தலைமையிலான ஒரு 11 பேர் கொண்ட குழுவினரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த வேளாண்மை பகுதி, இந்த பசுமையான பகுதி பாலைவனம் ஆகிவிடும் என்று பயப்படுறோம். இதை வந்து நீங்க வந்து இந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டோம். 27ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் சந்தித்த பொழுது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை வந்து கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அதை அங்கே தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்திற்கு வந்து மாநில அரசு பல்வேறு துறை அனுமதிகளை வழங்க வேண்டும். இதுவரையிலும் நாங்கள் அது போன்ற எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கட்டாயமாக ரத்து செய்யப்படும், இங்கே அமுல்படுத்தப்படாது. எனவே நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டோம். தாராளமா வந்து நாம வந்து இந்த இதை வந்து எழுத்துப்பூர்வமா நாங்க வந்து 30 நிமிடம் அல்லது ஒரு மணி நேரத்துல உங்க கையில கொடுத்துறோம். உங்களுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து திருப்தி தானே அப்படின்னு கேட்டாரு.
இப்ப வந்து எழுத்துப்பூர்வமா அவங்க வந்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கலங்கிறது
செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து 2 பக்க அறிக்கை செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக வெளியிடப்பட்டு எங்கள் கையில் அளிக்கப்பட்டது.
சரி, அதுக்கப்புறமும் இப்ப போராட்டம் தொடர்றதுக்கு காரணம் என்ன?
இப்ப என்னன்னா இங்க வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைந்த ஒரு குழுவை வந்து அமைச்சிருந்தோம் வந்து கடந்த 27ஆம் தேதி. இப்ப நாங்க 11 பேர் திருப்தி அடைஞ்சா பத்தாது. நாங்க போய் அந்த குழுவினரிடத்துல சொல்லி அவர்களிடத்திலே வந்து அந்த ஒரு ஒப்புதலை பெற்று நல்ல முடிவை அறிவிக்கிறோம் என்று சொல்லிட்டு வந்தோம்.
சரி, அந்த மாதிரி மற்றவங்களை கலந்தாலோசிச்சு அந்த முடிவை அறிவிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்?
இப்ப வந்து இந்த போராட்டங்கிறது நான் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற வரைக்கும் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய ஆலோசனையில் இருந்தது. போராட்டத்தை தற்காலிகமாவது ஒத்தி வைக்கணும். அரசு நமக்கு வந்து மிகச்சிறந்த வாக்குறுதி அளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் அளிக்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்கிற நான் நிலையெடுத்த பொழுது இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உள்பட வெளியில் இருந்து வந்து திரண்டு இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எனவே என்னுடைய ஆலோசனையை அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு வெற்றிகரமாக முடிந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இந்த இளைஞர்கள் தங்களுடைய போராட்ட ஆர்வக் கோளாறு காரணமாக இதை முன்னெடுத்து செல்கிறார்களே என்கின்ற ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு நான் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன்.
இப்ப இந்த போராட்டத்தில் நீங்க கலந்து கொள்வது இல்லையா?
நான் இல்ல, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன்.
சரி, இப்போ உங்க தலைமையிலான அந்த குழுவும் இப்ப வந்து அதுல பங்கேற்கல?
இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து நான் வந்து எனக்கு வந்து முடியலான ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் அப்படிங்கிற செய்தி வந்த உடனே அவங்க வேற ஒரு போராட்ட குழுவை வந்து அமைச்சிட்டாங்க.
வேலு அளித்த பேட்டி அது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சையில் குறித்து புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை ஆகியவை அளித்துள்ள மருத்துவ அறிக்கைகளை இன்று தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் குறித்து புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை ஆகியவற்றை தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று திங்கட்கிழமை வெளியிட்டார். புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு 5 முறை சென்னை வந்து சிகிச்சை அளித்தனர். அது தொடர்பான விவரங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக அரசிடம் வழங்கிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று 12:10 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலக்குறைவாக உள்ளார் என்கிற தகவல் தொலைபேசி மூலம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு தெரிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மூச்சு திணறல் காரணமாக மயக்க நிலையில் இருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நீர் சத்து குறைவு, நீரழிவு உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டிருந்தார். மேலும் உயர் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, தைராய்டு பிரச்சனை போன்ற பல குறைபாடுகளும் அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், சில அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியது போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன் ஜெயலலிதா சில நிகழ்வுகளால் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுவதற்கு அப்பல்லோ மருத்துவமனையின் சிகிச்சை அறிக்கை மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் அறிக்கையில் எந்த ஆதாரமும் இல்லை என்றார்.
நம்மளோட எம்சிஐல வந்து ஒரு தனி நபர் உடல் குறித்துள்ள ட்ரீட்மெண்ட் வந்து பப்ளிக்காக நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இருந்த போதிலும் தேவையற்ற ஸ்பெகுலேஷன்ஸ் மற்றும் வதந்திகளை முற்றிலும் கம்ப்ளீட்டாக அழிப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு தெளிவான ப்ரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எய்ம்ஸ் மருத்துவர்கள் நிபுணர் குழு 5 முறை வந்து அவங்களோட ரிப்போர்ட்டையும் நம்ம பப்ளிக் பண்ணுறோம். அதே மாதிரி அப்போலோ மருத்துவமனையும் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அரசு சார்பிலையும் மருத்துவர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பப்ளிக்காக இதை ரிலீஸ் பண்ணுறோங்க. அதுதான் இதோட கண்டென்ட்டு. இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. யூ கேன் ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ த்ரூ இட்
என்றார் ராதாகிருஷ்ணன். முன்னதாக மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக ஓபிஎஸ் தலைமையிலான அணியினர் கடுமையாக குற்றம் சாட்டி வந்துள்ள நிலையில், நேற்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்ட அறிக்கையில், ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு முழுமையாக தெரியும் என்று குறிப்பிட்டார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. சென்னை நாவலூர் பகுதியில் சில தண்ணீர் லாரிகள் அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதை அடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ள நிலையில், இது தொடர்பாகவும் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் கோரிக்கை தொடர்பாகவும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தலைவர் சுகுமாரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அரசு வந்து எந்த ஒரு தொழிலுமே முறைப்படுத்தி செய்த தொழில் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. இப்போ தீபாவளி பொங்கல் பண்டிகை வரும்போது ஆமினி பஸ் வந்து அது திருட்டுத்தனமாக ஓட்டலாம் வண்டி நிறுத்துறாங்க. மற்ற நாளில் வந்து வண்டி ஓட்டலான்றாங்க. இப்போ தண்ணீர் பஞ்சம் வரும்போது அரசுக்கு வந்து தண்ணி அதிகமாக வேணும், அரசுக்கு வந்து தண்ணி எங்கே கிடைக்கலன்னு இது மாதிரி தனியார் வந்து திருட்டு தொழில் பண்ணுறாங்கன்னு இந்த அரசு வந்து பட்டம் கட்டுறாங்க. இது வந்து நாங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு மாதத்துல ரெண்டு பத்துல பண்ணுற தொழில் கிடையாது, பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்க தொழில் இது. இது அரசு சிலப்பட்ட தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவும் சில அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுற ஒரு சூழ்நிலை ஒரு இது கருத்து தான் இது.
இல்லை, இப்போ நீங்கள் அரசாங்கம் இந்த தொழிலை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தலை, ரெகுலேட் பண்ணலைங்கிறீங்க, என்ன விதமான நடைமுறைகள் இப்போ இருக்கு? உங்களை வந்து இப்போ தண்ணீர் டேங்கர்னா இப்போ நீங்கள் யார்ட்டையாவது பதிவு செஞ்சுக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி முறைகள் இருக்கா?
இல்லை, அந்த மாதிரி முறை அதுதான் முறைப்படுத்திருப்போம். அரசு செய்ய முடியாத ஒரு தட்டுப்பாடு நாங்கள் தனியார் வந்து இந்த இவ்வளோ வாகனங்கள் இயங்கலன்னாக்கா கண்டிப்பாக அரசு மேலும் தட்டுப்பாடு மேலும் வந்து
அரசாங்க ஏதாவது விதிமுறைகளை வகுத்திருக்கான்னு
கேக்குறேன். அரசாங்கமும்
தண்ணி டேங்கர் இருந்தா நேரா போய் தண்ணி புடிச்சுக்கிட்டு வித்துக்கலாம்.
ஆமாம், அந்த மாதிரி இப்போ எங்கெங்க வந்து அந்த மாதிரி தான் சும்மா உண்மை. அதுதான்
இப்போ அது அரசாங்கத்தில் போய் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
இல்லை,
எந்த சட்டத்தின் கீழே அவங்க உங்கள் வண்டியில் வந்து பறிமுதல் செய்கிறாங்க?
அதாவது நிலத்தடி நீர் வந்து ஒரு சட்டம் இருக்குது, நிலத்தடி நீர் தனியார் யாரும் எடுத்து தொழில் பண்ணக்கூடாது ஒரு சட்டம் இருக்குது.
அப்போ ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏராளமான லாரிகள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டுருக்கு, அது அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கு, அது அவங்களுக்கு முழுமையாக அதை தடுத்து நிறுத்துறதில்லை. அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில்
பல ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அரசு வந்து இந்த நீர் பற்றாக்குறை வரும்போது அரசு முயற்சி எடுக்கிறது தவிர, சாதாரண 6 மாத காலத்துக்குள்ள 9 மாதம் இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். தனியார் நிறுவனம், மருத்துவமனை, ஹோட்டலு, இந்த மாதிரி பல இடங்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அரசு செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு தொடர்ந்து, அப்போ அவ்வப்போது இந்த மாதிரி நடக்குதுங்க, இது அரசாங்கத்திட்ட நீங்கள் வந்து உங்கள் சங்கத்தின் மூலமாக நேரடியாக பேசி
அரசுக்கு கோரிக்கை என்ன சொன்னாக்கா, நிலத்தடி நீர் வந்து தனியார் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடாது சொல்கிற அதே அரசு, நாங்கள் எங்கெங்கே நிலத்தடி நீர் எடுக்கிறோமோ அதே இடத்துல தமிழக அரசு அந்த குடிநீர் வாரியமும் நிலத்தடி நீர் எடுத்து தான் அவங்களும் விநியோகம் பண்ணுறது, அவங்களும் விற்பனை பண்ணுறாங்க, அவங்களும் எங்களை மாதிரி விற்பனை பண்ணுறாங்க. இப்போ தனியாருக்கு நாங்கள் வந்து குடிநீர் வாரியத்தில் போய் 650 ரூபா பணம் கட்டினா எங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க.
இல்லை, இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை நான் என்ன கேட்குறேன், இந்த பிரச்சனையை நீங்கள் அரசாங்கத்திட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி எதாவது நடத்த போகிறீங்களா?
பலமுறை மாவட்ட கலெக்டர் திருவள்ளூர் கலெக்டர் காஞ்சிபுரம் பலமுறை எங்களை நாங்கள் போய் நேராக அணுகியிருக்கோம். இதை வந்து முறைப்படுத்தினா இன்னும் கூட அரசு முறைப்படுத்தினா இன்னும் கூட மலிவான வழியில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்.
சுகுமார் அளித்த பேட்டியது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கும் பிரான்ஸ் அதிபர் வேட்பாளர் பிரான்சுவா ஃபியோங்கிற்கு பதிலாக போட்டியிட முன்னிலை வேட்பாளராக கருதப்படும் அலன் ஜூபே, அதிபர் தேர்தலில் போட்டியிட அழுத்தங்கள் இருந்தாலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தென்கொரிய அதிபர் பார்க்குன் ஹெவின் மீதான ஊழல் மோசடி பற்றிய புலனாய்வை அந்நாட்டு அரசு வழக்கறிஞர் குழு ஒன்று நிறைவு செய்திருக்கிறது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் மூத்த சகோதரர் கொலையை புலனாய்வு செய்ததில் எழுந்த சர்ச்சையை மேலும் பரபரப்பாக்கும் வகையில் மலேசிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதாக வடகொரியா கூறிவிட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.